ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை குறித்து மிகவும் மிகவும் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காய் ஏங்கின இருதயங்கள் ஏராளம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. நம் எல்லாரும் அறிந்தவைகள். ஆனால் அந்த நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் கர்த்தருக்குள்ளே ஆராதனை இங்கு செய்யலாம் என்று சொல்லி முயற்சி எடுத்தோம். ஆனால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்துக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது எப்பவோ அது அப்பதான். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாளிலே அந்த செய்தியில் கொஞ்சம் தொடர நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களையும் நாம் வாசித்து செய்தியின் ஆதாரபூர்வமானவைகளை நாம் வாசித்து சீக்கிரத்தில் சில வார்த்தைகளுக்குள்ளே கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 2:1-4.
பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ன வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
இது வந்த இந்த நாளில என்ன நடந்தது? இது ஒரு சம்பவம். இது நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணம் அடைந்து கடந்து செல்லுகிற பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு காத்திருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட பொழுது, அங்கே இருந்தவர்கள் சீஷர்கள் சேர்ந்து காத்து அமர்ந்திருந்து ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டு காத்திருந்த பொழுது நடந்தது என்னவெனில், தேவ ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதின் பிற்பாடு ஊழியங்களே வேறு விதத்தில் மாற்றப்பட்டது. சபைகள் என்று சொல்லி கட்டப்படுகிற அந்த பெரியோர் எழுப்புதலின் நாட்களை அங்கேதான் நாம் காண முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே சுவிசேஷங்களை அறிவித்து அற்புதங்களை செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயங்களுக்கு சென்று வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதின் பிற்பாடு பரிசுத்தாவியானவர் வந்த பொழுது சபைகள் உருவாக்கப்பட்டன, சபைகள் கட்டப்பட்டன, ஜனங்கள் சேர்க்கப்பட்டன, அற்புதம் நடந்தது. யாருனால் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே நின்ற பொழுது ஆயத்தப்படுத்தி விட்ட 12 பேர், யூதாஸ் கிரியோத் அதுக்கு பிறகு அவருக்கு பதிலாக அதுக்கு பிற்பாடு இருந்தவர்கள் அந்த நாட்களை கலக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒண்ணு தெரியுமா? அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதே தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மளோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜீவன் நதியும் ஆவியின் கனியும் என்ற தலைப்பிலே பேசினேன். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை நான் பார்த்துவிட்டு இன்று நான் செய்திக்குள்ளே முடியுமான அளவுக்கு கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், எசேக்கியா 47 அதிகாரத்திலே. எசேக்கியா 47 அதிகாரம். ஹல்லேலூயா. அதிலே 9 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. 47:9.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது எங்கேறி துவங்கி எனக்காயில் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள்.
9 வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
சம்பவிப்பது என்னவென்றால்,
சம்பவிப்பது இந்த நதி, நான் கடந்த முறை வாசித்த பேசின செய்தியை மைண்ட் கொஞ்சம் கொண்டு வாங்க, அப்பதான் நான் பேசுகிறது உங்களுக்கு. ஜீவ நதி, பேரின்ப நதி, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின அந்த நபர், அந்த நதி இப்பொழுது வாசிங்க சம்பவிப்பது என்னவென்றால்,
இந்த நதி போகும் இடம் அங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும்.
இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நதி, இந்த பேரின்ப நதி, ஜீவ நதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் குடிக்கும் தண்ணீரை கொடுப்பவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. யாரை குறித்து பேசினார்? வரப்போகிறவரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து வசனத்துக்குள்ள இறங்குங்கள், இறங்குங்கள். என்னவெனில், சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம், கடந்த முறை நாம் பார்த்த பொழுது வறண்ட நிலம், வனாந்தர நிலத்துக்கும் நீருட்டண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை குறித்து பார்த்தோம், வாசித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே மரணங்கள் உண்டாகத்தான் செய்கிறது. ஆவிக்குரிய மரணங்கள், ஆவிக்குரிய மனுஷன் அநேகருடைய வாழ்விலே செத்துக் கொண்டு இருக்கிற நாட்கள் இது. இன்றைக்கு தேவை, இந்த நாட்களுக்கு தேவை கர்த்தருடைய ஆவியானவருடைய அபரிதமான ஒரு வழிநடத்தை தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு வேண்டும். சபை வாழ்வை குறித்து நான் பேசவில்லை, அதை குறித்து பிற்பாடுவார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட மனுஷனாக இருக்கிற என்னுடைய உன்னுடைய வாழ்வினிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அபரிதமான வழிநடத்தல் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு வந்த உடனே பார்த்தேன், யாரையும் குற்றப்படுத்தவில்லை. வயது முதிர்ந்தவர்கள் ஆலயத்திலே வந்து இருப்பதை பார்த்து மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, மிகுந்த சந்தோஷம் எனக்கு. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வயது முதிர்ந்தவருக்கு தான் ஆபத்து, ஆபத்து, ஆபத்து என்று சொல்லி அவங்க கலக்கிட்டு இருந்தாலும், முதிந்தவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நின்று, கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கர்த்தரை ஆராதிப்பது பார்க்கிற பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இங்கே இல்லை, நல்ல இளங்குடும்பங்கள் இன்றைக்கு இங்கே இல்லை, ஆராதனை இல்லை. என்ன விசுவாசம், எங்க விசுவாசம்? பறக்கிற விசுவாசம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியை இல்லாத காரியங்கள் செத்தவைகள், கிரியை இல்லாதவைகள். பேசுவது, சொல்லுவது, நன்றாய் சிந்தியுங்கள். உங்களோடு எத்தனை தடவை பேசினார்கள், எத்தனை விசுவாசிகள் பேசி இருப்பார்கள், ஐயோ ஆராதனை இல்லையே, ஐயோ ஆராதனை இல்லையே. கடந்த பைபிள் ஸ்டடியில மயிரம், ஐயோ ஆராதனை இல்லையே. இன்றைக்கு ஆராதனை இருக்கு, நீங்க எங்க? அடிச்சு கேளப்பா, இன்னைக்கு இரவுக்கு போய் அடிச்சுக்க. அதை குறித்து நான் பேசவே வரவில்லை. நான் தேவ ஆவியானவர்கள் நிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு 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 ஊண்டுதல் நாள் என்னுடைய இருதயம் பூரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால என்ன சொல்லப்படுகிறது? ஜீவன் உண்டாகும். யார் எங்க ஜீவ நதி வருகிற பொழுது நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாய் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கவா? இந்த கடந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கொரோனாவின் காலத்திலே நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லையா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் அடிக்கடி வேதத்திலையும் சரி, பழையற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, வல்லமையான ஊழியக்காரர்களும் கர்த்தருக்குள்ளே சோர்ந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அப்பொழுது வருவார், அப்பொழுது இறங்குவார், அவர்களை பலப்படுத்துவார், அவர்களை தைரியப்படுத்துவார், அவர்களை தூக்கி விடுவார். அதுதான் இந்த காலம். நமக்கு அவர் நமக்கு அவசியமாய் வேண்டும். இவ்வளவு நாட்களின் சபை பூட்டப்பட்டிருந்தது, ஆராதிக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், இங்க வந்து ஆராதனைகள் செய்கிறோம் என்றாலும் சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதில் இருக்கிற பலன் அது வேறுபட்டது, அது வேறுபட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் வாழ்விலே மரித்த உள்ளான மனிதன் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியிலே ஜீவ நதியிலே பேரின்ப நதிகளே உயர் பெறுவானாக. நதியோரத்தில் நடப்பட்ட மரங்கள் கனி கொடுப்பதில் வித்தியாசம் உண்டு. அதுதான் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், கடந்த நாட்களில் இல்லையா, கடந்த கிழமை. அதை தொடர்ந்து வாசிங்க, அடுத்த பகுதியை வாசிங்க. ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும்.
இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும்.
உண்டாயிருக்கும்
இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டும் பிழைக்கும்.
அநேகம் பெருகும், மீன்கள் பெருகிட்டு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த காலகட்டத்திலே கர்த்தர் எங்களை சும்மா விடலப்பா. ஆண்டவருக்கு சோத்திரம், கிருபை உண்டாவதாக. இந்த பாருங்க, உங்க பலத்தில் எங்க பலத்தில், உங்க பணத்தில் எங்க பணத்தில், உங்க படிப்புல எங்க பட்டத்தில், ஒன்றுமே இல்லாத காலம் இது. ஆனால் தேவன் எங்களை கைவிடவில்லை, உங்களை கைவிடவில்லை, உங்கள் பிள்ளைகளை கைவிடவில்லை. உங்களை காட்டுக்கண்டார், உங்களை சுகப்படுத்தினார், உங்களை நடத்தி சென்றார் என்பது உண்மை, சத்தியமானது. நடுப்பகுதியை வாசியுங்கள். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மாம்சங்களும் உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதமா ஆசீர்வாதம். எங்க ஜீவன் நதி, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து ஆத்மாக்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, ஆத்மா ஆதாயத்துக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை எந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் கருதி கொள்ளுகிறீர்களோ அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று நிச்சயம், தேவாவியானவர் நமக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். அது சமாதானமாக இருக்கட்டும், அது சந்தோஷமாக இருக்கட்டும், அது சுகமாக இருக்கட்டும், அது பலனாக இருக்கட்டும், அது குடும்பத்தின் பாதுகாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். எனக்கு அநேக தடவை புரியாத காரியம் ஒன்று என்னவெனில், இந்த காலகட்டத்தில் அநேக தாங்கள் சோர்ந்து போகிறோம் அல்லாவிட்டால் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொள்வது. காலகாலமாக பிரசங்கிக்கிற பொழுது என்ன தெரியுமா பிரசங்கிச்சோம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவை சாய்ந்து கொள்ளுங்கள், தேவ ஆவியானவரை சாய்ந்து கொள்ளுங்கள், அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏன் பிரசங்கிச்சோம் தெரியுமா? இப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் வல்லமையாய் நின்று கர்த்தருக்காய் தொடர்ந்து நிற்பதற்கு ஓடுவதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட தேவ ஆவியானவர் நமக்கு வேண்டும். மற்றவரத்தில் பார்ப்போமா, ஒரு ஈவ ஒரு மரத்தை நாம் நடுகிற பொழுது அந்த நதி பாஞ்சதுன்னு சொன்னத்தான் கனிகள் பெருகும். அதுபடி பெருகுவதற்கு சான்ஸே கிடையாது இல்லையா? தொடர்ந்து வாசிங்க, கீழ்பகுதியை வாசிங்க. இந்த நதி,
இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும்.
ஓகே, அடுத்தது,
இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்.
இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், அடுத்தது பிழைக்கும், சுகம் உண்டாகும், அதே நேரத்தில் ஜீவன் உண்டாகும். சுகம் உண்டாகும், பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் என்று சொன்னா வருத்தம் வந்தாதான் சுகம் என்று சொல்லி யோசியாதேப்பா. வருத்தம் வந்தா தான் நமக்கு சுகமா? எத்தனை இருதயங்கள் சுகமடைய வேண்டி இருக்கிறது, எத்தனை காயங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே கட்டப்பட வேண்டி இருக்கிறது. அது காலங்கள் நேரங்கள் வருஷங்கள் மாறினாலும் அவர் பூசுகிற எண்ணெயிலே தான் சுகம் இருக்கிறது. நாங்கள் பேசுவோம், நாங்கள் ஆறுதல் படுத்துவோம், நாங்கள் சொல்லுவோம், ஆனாலும் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் பேசுகிற ஒரு வார்த்தையிலே சுகம். எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன தெரியுமா, வழக்கமாக நாம் ஜெபம் பண்ணுவது எதற்கு ஜெபம் பண்ணுவோம், சுகம் இல்ல ஜெபம் பண்ணுங்க இல்லையா, எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது ஜெபம் பண்ணுங்க, நல்லது, அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பேச வேண்டியதுதான், ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அதற்கு மேலாக கொண்டிருக்கிறது உள்ளான மனிதன், அவன் சுகம் அடைய வேண்டும். உள்ளான மனிதனானவன் காயப்பட்டும் வேதனைப்பட்டும் துன்பப்பட்டும் துயரப்பட்டும் சஞ்சரப்பட்டும் இருக்கும் வரைக்கும் நம் வாழ்வு, அதுக்கு பெயர் சுகமுள்ள வாழ்வு கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனிதன் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவுகள் என்று சொல்லி இல்லையா, வேலைத்தலைகள், ஏதோ ஒரு வண்ணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை உங்கள் இருதயம் போட்டு ஒரு காரியத்தை வச்சு சஞ்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வர வேண்டும். கேள்வியில் பேசுறேன் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, இருதயம், இருதயத்தில் வெளியே இருந்து போகக்கூடிய ஒரு போய் போய் செயல்படக்கூடியது ஒன்றுன்னு சொல்லினால் எது தெரியுமா, காற்று. அந்த காற்று வந்து எந்த மனிதனும் போகாத இடத்துக்கு போகும். காற்று எங்க இருந்து வருகிறன்னு சொல்லி தெரியாது, காற்று எங்க இருந்து போறதுன்னு தெரியாது. சோ என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற ஊழியத்தை போல ஒரு ஊழியம் கிடையாது, ஒரு மனிதனால் அதை செய்யவும் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே இந்த நாட்களிலே நாடுங்க, நாடுங்கப்பா, அமர்ந்திருங்க. செவம் பண்றீர்கள் நல்லது, வேஷம் வாசிக்கிறீர்கள் நல்லது, செய்யுங்கள். அதுக்கு மேலாக தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் உன்னையும் என்னையும் இந்த காலகட்டத்திலே பலப்படுத்தினால் அது தான் தைரியம். ஹல்லேலூயா. உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடமெல்லாம், இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியம் அடையும், ஜீவனடையும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்புவாராம். நான் சுகமடைய, நான் பலனடைய, நான் புள்ளைப்பதற்கு அவர் என்னை நிரப்புவாராக. செத்து போய்விடும். இன்றைக்கு எல்லாரும் நாம் பார்ப்பது சரீரபூர்வமான மரணத்தை குறித்து தான். எல்லாரும் இன்றைக்கு காலம் எங்களை அதாவது கட்டாயப்படுத்துகிறது அதை யோசிப்பதற்கு. இன்றைக்கு காலம் என்ன செய்கிறது? கட்டாயப்படுத்துகிறது யோசிப்பதற்கு, சரீரபூர்வமான மரணத்தை குறித்து. ஆனால் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சிந்திப்பதற்கு நாங்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வந்தா நாங்கள் பிழைப்போம். ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திரும்பி பார்க்க உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஆரம்ப நாட்களும் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிகளும், நீங்கள் ஆரம்பத்திலே கர்த்தர் மீது கொண்ட அன்பும், நீங்கள் ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஆவியினாலே நிறைவு பெற்ற நிறைவும், நீங்கள் ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியதற்கு செவிகொடுத்த செவியும் இன்றைக்கு எங்கே? என்னுடைய உள்ளத்தில் இருக்கு, ஒருவரோடு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நாம் என்ன செய்தோம்? கர்த்தருடைய என்னை குறித்து பேசவா, ஜெபம் பண்ணுவது என்று சொன்னால், தன்பாட்டிலேயே எழும்பியிருந்த காலங்கள் இன்று எங்கே? எங்கே? உன்னை நீ கேள், மற்றவர்களை கேட்கிற காலம் இது அல்ல. மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற காலம் இது அல்ல. நீங்கள் செபம் பண்ணுகிறீர்கள், உண்மை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவுக்கு நமக்குள்ளே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறார் என்பதை கொஞ்சம் சிந்திங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் பின்னுக்கு வருகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார், நம்புகிறேன், விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ண வேண்டி இருந்தது. விசுவாசிகளுக்கு இன்னைக்கு அநேக சபைகள்ல, கடந்த முறையும் பேசினேன், அநேக சபைகள்ல கர்த்தருடைய ஆவியானவரை குறித்த அறிவு, வளர்ச்சி, செழிப்பு இல்லை. ஆராதனை செய்தி காணிக்கை அவ்வளவுதான். இன்றைக்கு இந்த நாட்களுக்கு தேவையானது கர்த்தருடைய ஆவியானவர். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் பேசி நடத்தினார். எப்படி நடத்தினார் தெரியுமா? அங்கு கேட்கத்தக்கதையாக பேசி தேவ ஆவியானவர் நடத்தி சென்றார். அதெல்லாம் பார்க்கலாம் நேரம் காண. அவர் தேவ ஆவியானவர் சொல்ல, இவங்க போயிங்க, இவங்களோட போ, இதை செய், இதை செய்யாத என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் பேசியது புதிய பாட்டில் ஏராளம் ஏராளம் எல்லாம் பார்க்க முடியுமா தெரியல, கடந்து செல்லலாம். ஆகையினாலே பிரியமானவர்களே, யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், சுகமடைந்து ஜீவன் உண்டாகும் நமக்கு, நம் வாழ்விலே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா, பல தடவைகள் உடைக்கப்பட்ட நாட்கள் இருக்கிறது நம் வாழ்விலே. பல தடவைகள் ஏண்டா இந்த நாட்கள் இருக்கிறது, அங்கே வர வேண்டியவர் ஒருவர், அவர்தான் ஆவியானவர். விளங்குறதா? இன்னைக்கு நாம் புலியான இடங்களிலே சிலவற்றை தேடுவதுண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஜீவன் உண்டாக, எனக்கு சுகம் உண்டாக, எனக்கு ஆரோக்கியம் உண்டாக, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாக, அவர் என்னை நிறைக்க வேண்டும், நிறைக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குள்ளான வாழ்க்கை வாழுவதற்கு அவர்களை கர்த்தருக்குள் நடத்துங்கள். சபை வாழ்வு அல்ல, சபைக்கு வருகிறார்கள் போகிறார்கள், ஆவிக்குள்ளான வாழ்வு, ஆவியானவரோடு இணைந்த ஒரு வாழ்வு, ஆவியானவரை குறித்த அறிவுள்ள ஒரு வாழ்வு, அதுதான் உங்கள் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நடத்தி செல்லும். தெரியுமா, கிறிஸ்து வருகிற பொழுது அவர் வரும் வரைக்கும் யார் எங்களை நடத்துவது? யார் நடத்துவது? அவர்தானே, ஆவியானவர் தானே. உங்களுக்கு இப்ப சொல்லுற திருத்துவத்தில் ஒருவர் ஆவியானவர், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இங்க நான் என்ன இது பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று யோசிக்க கூடாது இல்லையா? திருத்துவத்தை குறித்து பேசுவது என்பது அதை குறித்து ஒரு அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதை புரிக்கவே முடியாது. மூன்றும் ஒன்று, ஒன்று மூன்று. எவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு முடியாது. மூன்று, ஒன்று, ஒன்று, மூன்று. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். கடந்த முறை சொன்னேன், பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே அவர் கிரியை செய்தார். குமாரனாகிய கிறிஸ்து 33 வருஷத்திலே, 3 வருஷ ஊழியத்திலே அவர் மாம்சத்திலே கிரியை செய்தார். இப்பொழுது ஆவியானவருடைய காலம், அவர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். கொரோனா வரட்டுக்கும், துன்பம் வரட்டுக்கும், துயரம் வரட்டுக்கும், எனக்கு தான் புரியல. பாருங்க, எனக்கு புரியவே இல்லை. இந்த காலகட்டத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒடுங்கிக் கொள்ளுகிற விதம், ஒதுங்கிக் கொள்ளுகிற விதம். கர்த்தருடைய அறிவு எங்கே? தேவனை அறிகிற அறிவு, தேவனை நேசிக்கிற நேசித்த, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுதல் எங்க? கொரோனா வருது, மரணம் மரணம் தான். இந்த ஒன்னாலோ மறுகிறவோ நமக்கு மரணம் வருகிறதை தவிர்க்க முடியாது. யாரோ ஒரு உலகத்தில் இருக்கிறோம் சொன்னானா, கொரோனாவோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அவனுக்கு இருக்கிற அறிவு விசுவாசிகளுக்கு இல்லையே. வந்தா வருது, போனா போது, இறப்பா அங்க நாங்க நடந்துட்டே போறோம். இப்ப உங்களுக்கு என்ன ஆயிட்டது? உங்களுக்கு என்ன நடந்தது? கொரோனா வந்தவர்களும் இருக்கிறோம், வராதவர்களும் இருக்கிறோம். என்ன ஆனது? கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் போயிடும் நேரம் இல்லையா? எப்பொழுது வாசியுங்கள், 11வது வசனத்தில் இருந்து வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க.
ஆனாலும் அதனுடைய ஒளியான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலத விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதி கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள்.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலையும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. எதனோரமாய்? நதியோரமாய். பாருங்க, ஒரு சிலர் நீங்க இருந்து கொண்டு சொன்னீங்க, இது எனக்கு தெரிஞ்ச வசனம், நீ தெரிஞ்ச வசனம் பண்றதுக்காக வேண்டி நீ பேசாம இருக்காது. வடிவாய் கேள், கவனிச்சு. இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையானது ஆவிக்குரிய கனிகளை குறித்து. இந்த நாட்களிலே, கடந்த நாட்களிலே அநேகர் பேசினதை நான் கேட்கக்கூடிய, இன்றைக்கு காலமையும் கூட ஆவிக்குரிய கனிகளை குறித்து பேசி நான் கேட்டேன். ஆகையினாலே பிரியமானவர்களே, நதியோரமாய் தேவனுடைய கடைசியில், கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் இல்லையா, கடந்த கிழமையும் நாம் பார்த்தோம் இல்லையா, நதியோரமாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய இணைவிலே, அவருடைய இசைவிலே, அவருடைய மூழ்கிலே ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, வழங்குறதா? அந்த 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 இந்த இது எழுதப்படுகிற பொழுது மேலே நீங்க பாத்துக்கணும்னா, முழங்கால், கணுக்கால், முழங்கால், பாதம், இடுப்பு, தோல் மூட்டளவு, மூழ்கலும் என்று சொல்லி அங்க எழுதப்படுது. அதெல்லாம் பார்த்தா நேரம் போக, அதனால நான் குறைச்சு கொண்டேன். ஆகையினால பிரியமானவர்களே, நாம் நாட்டப்பட்டிருக்கிற இடம் இன்றைக்கு காலகட்டத்துக்கு அவசியம். ஆவியானவரா? அது என்னது? பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆவியானவரை அசைத்தை பண்ணி, ஆவியானவருடைய வல்லமையை, ஆவியானவருடைய அனுபவத்தை, ஆவியானவருடைய வண்ணத்தை நாம் யாராவது விளங்காத்தனமையாகவும் அசட்டை பண்ணால், விளங்காத காரியத்தில் பேசாம இருப்பது நமக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, எதையும் கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமானவைகளை அவர் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். எதையும் மன்னிப்பார் உனக்கு, எனக்கு கர்த்தர் எதையும் மன்னிப்பார். பிரியமானவர்களே, நன்று அறிந்து கொள்ளுங்கள், நன்று அருந்துகள். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலையும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். இதுல ரெண்டு விதம் காரியம் ஒன்று, ஒன்று இந்த நதியோரத்தில் நாட்டப்பட்டது, இரண்டாவது அது புசிப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நதியோரத்தில் நாட்டப்பட்ட நம்முடைய வாழ்விலே புசிப்புக்கான கனி இருக்கும், இருந்து ஆக வேண்டும். என்பது சத்தியமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீ திரவி இருந்து சிந்தித்த விஷயம் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா? ஆவியின் கனியை குறித்து எங்க பாட்டாலும் எழுதப்பட்டிருக்கு. அன்பை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வசனங்களுக்கிலே இணைக்கப்பட்டு திணிக்கப்பட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவைகள் பரலோகத்துக்கு முக்கியமானவைகள். ஆவியின் கண் என்பது இந்த காலகட்டத்தோடு போவதல்ல. தேவனுடைய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம் ஆவியின் கனிகளினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் பரலோக வாசிகளாக மாற முடியும். பூமிக்குரியது அவசியம், அதை நான் ஏற்றுக்கொள். ஆனால் ஆண்டவர் எதற்கு எங்களை தயார்படுத்துகிறார்? அதுக்கு ஆவியானவரை பொறுப்பாகவே வைத்திருக்கிறார். ஆவியின் கனி ஒரு மனிதனுக்குள்ளே நுழைவதற்கு ஆவியானவர் அவர் முக்கிய பொறுப்பாளி. வழங்குறதா? அதனால நாம் நினைக்க கூடாது, ஏதோ இந்த காலகட்டத்திற்கு சபையில இருக்கிற நாம் அன்புள்ளவர்களாய், ஆறுதல் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கவே இல்லை. இது பரலோகத்துக்குரிய ஆயத்தம், தேவனுடைய ஆயத்தம். ஏனெனில் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் நினைக்கிறேன், அதிலே புதிய வானம் புதிய பூமிக்கு பிற்பாடு கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது அங்கே. வழங்குறதா? ஏனெனில் அவர் அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு பிற்பாடு வெள்ளை பளிங்குள்ள ஒரு ஜீவனது புறப்பட்டு ஓடி வருகிறதாம். அந்த நதியண்டையிலே கனிகள், 12 கனிகள் என்று நினைக்கிறேன். அதிலே வாசிப்போமா, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 1-2 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:1-2 சீக்கிரம் வாசியுங்கள்.
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள்.
என்ன இது? உண்மையில சொல்றேன், இவ்வளவு வருஷம் வேதம் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை இப்படி நான் பார்க்கவே இல்லை பாருங்க. ஏன் தெரியுமா? இது எப்ப நடக்குது? புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட்டது பிற்பாடு. வெள்ள சிங்காசனத்தில இருந்து அவரிடத்தில இருந்து புறப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி. திருப்பி வாசிங்க. பின்பு
பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி,
தேவனும்
ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து
புறப்பட்டமான நதி, ஜீவ நதி, ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற இடத்தில் இருந்து புறப்படுகிற நதி. தொடர்ந்து வாசிங்க.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
ஐயா, நகரத்தின் வீதியிலே 12 விதமான கனிகளை தரும் மரம் இருந்தது. எப்ப இது நடந்தது? புதிய வானம் புதிய பூமிக்கு பிற்பாடு. முன்னுக்கு அதிகாரங்களை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா புதிய வானம் புதிய பூமியை குறித்து பேசப்படுகிறது. ஆகையினாலே பரலோகம் நம்மளை எதற்கு ஆயத்தப்படுத்துகிறது? நம்மளை எதற்கு? ஆவியானவர் இதுக்கண்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒருவர் வந்திறங்கி இருக்கிறார். ஏ, ஆவியின் கனிகளினால் நிறைக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்றவர்களாய், ஆவியானவருக்கு ஏற்றவர்களாய், பிதாவினுடைய விருப்பத்துக்கு ஏற்றவர்களாய், ஆவியின் கனிகளிலே நம்முடைய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, ஆவியின் கனிகளை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தேவனுடைய சுபாவங்கள், அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறவைகள். எவைகள்? தேவன் அன்பாகவே இருக்கு. முதல்ல வந்தது அன்புதான். அவைகள் நம்மளை ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஏன்? அவர் வருகிறார் அந்த நாளுக்கு. சபையில இருக்கு அநேக கிறிஸ்தவருடைய சிந்தனை என்ன? சபையில இருக்கிறவர்கள் ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது இல்ல. அது தங்கால என்ன பண்ணிருக்கிறது? அவருக்காய், அவருடைய வருகைக்காய் நாம் கனி நிறைந்தவர்களாய் இருப்பதற்கு ஒருவர் வந்தார். அவர்தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் கனியை கொடுக்கிற பொழுது ஆவியின் கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒருவர் இருக்கிறார், அதை பொறுப்பாக நடத்துவதற்கு. நமக்குள்ள இருந்து கனிகளை உருவாக்குவதற்கு, நமக்குள்ள இருந்து கனிகளை சரிப்படுத்துவதற்கு ஒருவர் நமக்குள்ள இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்காங்க 12 கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. விளங்குறதா? எப்ப புதிய வானம் புதிய பூமிக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? நம் கனியுள்ள ஒரு வாழ்வு நமக்கு தேவை. அன்பில்லாமல் ஒருத்தன் பரலோகம் போகலாம் போக முடியாது. தேவனே அன்பாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை வாசிங்கள். 2 வசனத்தை வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும்.
அது மாதம் தோறும் ஒவ்வொரு மாசம் எப்பப்பெல்லாம் கொடுக்க வேணும் அப்பெல்லாம் கொடுக்காது, தவறவே தவறாது. எப்ப கொடுக்கணும் அப்ப கொடுக்கும். கனிகள் கொடுக்க வேண்டிய நேரத்திலையும் கொடுக்க வேண்டிய காலத்திலையும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா சில மரங்கள் வெம்பி பழுக்கும், தெரியுமா? காலத்துக்கு முன்பதாகவே அது பழகுதுல எந்த பிரயோசனமும் ஒருவருக்கும் கிடையாது. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? அந்த காலத்தில் மாதம் தோறும் அது கொடுக்குமாப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு ஆவியின் கனியுள்ள நிறைந்த ஒரு வாழ்வாக மாற வேண்டும் சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானோடத்தில் கேளுங்க. அதான் நமக்கு வேண்டும், வேற ஒன்றும் அல்ல. ஹலலோய்யா. இன்னைக்கு ஆண்டவரும் எழுதினார் சரி, என்ன எழுத்து பாருங்க. இல்ல ஒரு பணக்காரன் பரலோகம் வரலாம்னு சொல்லிச்சுன்னா பணத்தை சேர்த்துடலாம், வழங்குறதா? ஒரு பட்டதாரி பரலோகத்துக்கு வரலான்னு சொல்லிச்சுன்னா பட்டத்தை படிச்சு இன்றைக்கு விலைக்கும் பண்ணிடலாம். ஆனா ஆவியின் கனி உள்ள மனிதன், ஆவியின் கனி உள்ள மனிதனுக்குத்தான் பரலோகமா. அதற்கென்று ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்ததை செய்வார், அதை நமக்குள்ள இருந்தவர் போதிப்பார், எனக்குள்ள இருந்ததை சரிப்படுத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த கிழமை சொன்னேன், எனக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியுடைய கனி எவ்வளவுத்திற்கு நம்மளால் அதை அதை அது காணும் என்று எங்கள் இருதயத்தில் சொல்ல முடியும். எனக்குள்ள இருக்கிறது காணுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி காணுமா? என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடத்தைகள் எல்லாம் காணுமா? தேவன் அங்கீகரிக்கத்தக்க அளவுக்கு, கர்த்தர் என்னை கூட்டிக் கொண்டு போகிற அளவுக்கு காணுமா? இல்லப்பா. நமக்கு நம்மளை நன்கு தெரியும், மற்றவர்கள் அல்ல, நமக்கு நன்று 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 தெரியும். கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது, அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சங்கள் இலைகள் ஜனங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்குமா? ஹல்லேலூயா. விருட்சத்தின் இலைகள் பல அழகான இருக்கும் பாருங்க, ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்குது. கொஞ்சம் கவனிங்க, இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ இருந்த நமக்கு ஒரு மரத்தின் கீழே இருந்து, ஒரு நேரத்தில் ஒரு மரத்தின் கீழே இருந்து அனுபவிக்கிற ஒரு சுகம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆரோக்கியம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்ற, அப்படி இலைகள் அது ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்குமா, சுகம் நிறைந்ததாக இருக்குமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அதுவே நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ளதும் வெற்றியுள்ளதுமான ஒரு வாழ்வு. அதை நன்கு புரிந்து கொள்ளுங்க. கவலைக்குரிய விஷயம், இன்னைக்கு அநேகர் கொரோனாவாலே மறித்து விட்டார்கள். கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய செத்த வீடு கூட நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியாமல் இருக்குது. எத்தனை ஊழியர்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை விசுவாசிகள் ஒரு செத்த வீட்டுக்கு 10 பேர், 15 பேர், 20 பேர், அவ்வளவுதான். துள்ளி என்ன, துடித்தென்ன, ஆடி என்ன, பாடி என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நகரம் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, உன்னால் உன்னால் மற்றவர்கள் ஆரோக்கியம் அடைகிற அளவுக்கு உன் வாழ்வை மாற்று. இன்றைக்கு அது தேவை, இன்றைக்கு அது வேண்டும், இன்றைக்கு அது நமக்கு முக்கியம். கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவும் நிறைந்த கனியுள்ள வாழ்வும் ஆரோக்கியம் நிறைந்த குணமும் குணாதிசயமும் நமக்கு நம் வாழ்விலே இன்றைக்கு தேவை. இதை எப்படியே வைத்து திருப்பி பாருங்க, எசேக்கியா 47 அதிகாரத்துக்கு. அதிலே வாசித்த வசனத்தை வாசிப்போமா, 12 வசனத்தை வாசிங்க. நதியோரமாய்
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்.
இதுதான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே இதத்தான் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, சொல்லு வாசி.
அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை.
அவருடைய இலைகள் உதிர்ந்து போவதில்லை. அங்கே இலைகள் ஆரோக்கியமானவைகள், இங்கே இலைகள் உதிர்ந்து போகாது. அது நிழலை கொடுக்கும், பலருக்கு அது ஆரோக்கியமாய் இருக்கும். ஹலலுயா, ஹலலுயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்திலே நான் சொல்லவா, உங்களிடத்திலே வந்து பேசுகிறவர்கள், கதைக்கிறவர்கள் ஆரோக்கியம் அடைகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கைகளை இந்த நாட்களில் மாற்றினால் அதுவே ஆவிக்குரிய வாழ்வாகும். ஆரோக்கியம் சுகம், ஆரோக்கியம் சுகம். நாம் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும், அதுவே இந்த நாளுக்கு தேவையான. இந்த பாருங்க, கொரோனா முடியுது, முடியுது, குறைஞ்சது எல்லாம் ஓகே. என்ன கொண்டு வருகுதுன்னு சொல்லி அதுக்கும் ஓகே. இனி கொண்டு வராதுன்னு சொல்லி உங்களுக்கு எங்காவது வேதத்தில் எழுதியிருக்கா தெரியாது இல்லையா? இந்த முறை வாயே மூக்கின்னு கட்ட சொல்லி சொன்ன, அடுத்த முறை தலையே மூடிட்டு போய் சொல்லுவான். என்ன செய்ய முடியும்? நம் வாழ்வு கட்டருக்குள்ளே, தேவ ஆவிக்குள்ளே கட்டப்பட வேண்டும். தனி நிறைந்த வாழ்வு. இன்னைக்கு இப்படியே பேசினார், வரம் இல்லாமல் ஒரு மனிதன் பரலோகம் போக முடியும், ஆனா கனி இல்லாமல் போக முடியாது. வரம் கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய நாமத்தை நிரூபிக்க, ஆனால் அதனூடாக ஒரு மனிதன் பரலோகம் போக முடியாது. நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நாங்கள் ஜெபம் பண்ணி 10 பேர் சுகம் அடையலாம், நாம ஜெபம் பண்ணி 10 பிரச்சனை தீரலாம், வழங்குறதா? ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த கனி அந்த இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை, கெட்டு போகாது. எந்த கனியை மணி கொண்டு வச்சிங்க அது கெட்டு போயிடும், கெட்டு போய்விடும். ஆனா ஆவியின் கனி கெடவே கெடாது, கெடக்கூடாது, கெடக்கூடாது. அப்ப நான் இன்னைக்கு கேட்கலாம், ஆவியின் கனி நம்முடைய வாழ்விலே ஒருவேளை ஒரு காலத்திலே நல்லாய் பூத்து குலுங்கி கனிகள் கொடுத்திருக்கலாம், இன்றைக்கும் அப்படித்தானா? இன்னைக்கு ஒரு மரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா திடீரென்று வருத்தம் பிடித்து விடும், உண்மைதானே? திடீரென்று பாத்தீங்கன்னு சொன்னால் மரங்களுக்கு வருத்தம் பிடித்து விடும். கடந்த முறை இந்தியாவுக்கு போயிருந்தா அங்க பாத்தீங்கன்னா அந்த நெல் விதைத்து நெல் எல்லாம் பழுதாய் போய்விட்டது, மருந்து ஒரு வருத்தம் வந்து பிடித்து நெல் எல்லாம் பழுதாய் போய்விட்டது, தானியங்கள் குறைந்து விட்டது, ஓட்டங்கள் குறைந்து விட்டது, பாடுகள் குறைந்து விட்டது, ஊழியங்கள் குறைந்து விட்டது, வேகங்கள் குறைந்து விட்டது, நடத்தைகள் குறைந்து விட்டது, பாட்டுக்கள் குறைந்து விட்டது, ஆராதனைகள் குறைந்து விட்டது, அலட்சியத்தன்மைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால்.
எதற்கு கெடுவதில்லை? எதற்கு நம் வாழ்விலே கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் கெடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை? அப்படி கெட்டால் நதி இல்லை, ஜீவ நதியின் பற்றாக்குறை. வேதம் இதில் அது கெடுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. ஏன்? அது ஜீவ நதியோரமாயிருக்கிறது. ஹலலுயா, ஹலலுயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய இந்த நாளின் விருப்பம் என்னவெனில், இந்த வசனங்கள் முழுவதும் உங்கள் இருதயத்தில் தங்க வேண்டும், தங்க வேண்டும். இத்தனை வருஷம் ஓடி, இத்தனை வருஷம் ஊழியம் செய்து, இத்தனை வருஷம் சபை வாழ்வை வாழ்ந்து, கடைசி நேரத்தில் கோட்டை விடுவது நல்லதில்லையே. கடைசி காலம் கடைசி நேரத்தில் கோட்டை விடுவது நல்லதில்லையே. கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் எங்க இருந்து வருகிறது? எங்க இருந்து வருகிறது சொல்லுங்க, எங்க இருந்து வருகிறது? நாம் கனி கொடுப்பதற்கு எங்கிருந்து நதி வருகிறது? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், உன் நண்பனை குறித்து சொல்லு, நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன். இன்னைக்கு எங்க நம்முடைய வேர் இருக்கிறது? எங்கே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம்? எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? ஜீவ நதியிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோமா? அவரோடு நம்முடைய உறவு இருக்கிறதா? இந்த பாருங்க, சரியான விதத்துல தேவ ஆவியானோரோடு நாட்டப்பட்டு அவருடைய ஜீவ நதியிலே மூழ்கிற எந்த மனுஷனுக்கும், எந்த விசுவாசிக்கும், எந்த ஊழியக்காரர்களுக்கும் எது நடந்தாலும் கவலையே இருக்க போறது கிடையாது.
கர்த்தர் தான் முன்னுக்கு, ஆண்டவர் தான் முன்னுக்கு, அவரைத்தான் நான் தேடுவேன், அவருக்கு பின்பாக நான் நடந்து செல்லுவேன், சாகும் வரைக்கும் அவர் தான் எனக்கு. இத்தனை கொரோனா வந்து 10,000, 15,000 பேர் விழுந்தாலும் அவர் தான் எனக்கு, அவரை நான் பின்தொடருவேன், அவருக்கு பின்பாக நான் போவேன். இதுதான் நம்முடைய நோக்கம். என்னுடைய செய்தியை விட்டு வெளியே போக விரும்பவில்லை. பிரியமானவர்களே,
நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம், யார் மீது நாட்டப்பட்டிருக்கிறோம், எதனால் நிறைந்திருக்கிறோம்?
கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் மற்றவர்களை காரணமாக நாம் காட்டவே முடியாது, முடியவே முடியாது.
இது எனக்கும் ஆவியானவருக்கும் உரியது, இது எனக்கும் தேவனுக்கும் உரியது.
பிரியமானவர்களே, கனிகள் எங்கே? ஒரு பாட்டு ஒன்று இருந்தது, அந்த பாட்டி,
கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தி மரமே.
ஆண்டவர் ஒரு நாள் கனியை தேடி தூரத்தில் நின்று பார்வை ஒன்று நடந்தது, தூர பார்வை, தூர பார்வை. ஆண்டவர் கனி தருவார்னு ஓடி 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 போய் பார்த்தார், அங்க கனியே இல்லை. ஏன் தெரியுமா? அது நாட்டப்பட்டிருந்த இடம் வித்தியாசமானது. கடந்த முறை பேசினேன், அது நாட்டப்பட்ட இடம் எங்க? ரோட்ல.
நீயும் நானும் சபையில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் சொல்லி கடந்த யாத்திரைகளை பார்த்தேன். முதிர் வயதுல வந்திருக்காங்க பாருங்க, ஆராதனை. பிள்ளைகள் வராது என்று சொல்லியும் வந்திருக்காங்க. பிள்ளைகளுடைய அந்த 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 சோகம் அதை நான் விளங்கிக் கொள்றேன். அவன் வராது என்று சொல்லியும் அவங்க வந்திருக்கிறாங்க.
முதிர் வயதிலையும் கனிகோடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையிலே அநேக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், அநேகம் நடக்கும். என்னை தேடுவீர்கள், எங்கே எங்கே பிரதரை காணல்ல தேடுவீர்கள், அநேக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்.
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிற நதி,
அங்கதான் விஷயம் இருக்குது.
நான் நிறைந்த கனி கொடுப்பதற்கு மற்றவர்கள் காரணம் அல்ல, நான் கனிகள் கொடுக்காமல் இருப்பதற்கும் மற்றவர்கள் காரணம் அல்ல. ஏன்? என் வாழ்விலே கர்த்தருடைய ஆவியானவர், ஜீவ நதி, பரிசுத்த நதி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற நதி, ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் இருந்து வருகிற நதியினால் நான் நிறைந்திருந்தால்
நான் கனி கொடுப்பேன். இல்லையோ? இல்லை.
இவரை காட்ட முடியாது, இவங்களை சொல்ல முடியாது, அவரை சொல்ல முடியாது, அது முடியாத காரியம். ஏன்? அவர்களா எனக்குள்ளே கனிகளை விதைக்கிறார்கள், நீங்களா எனக்கு கனிகளை விதைக்கிறீர்கள்?
என் ஆவியானவர், ஆவியின் கனிக்கு காரணமானவர், அவர் எனக்குள்ளே இருக்கிற பொழுது மாத்திரத்தில் தான் நமக்குள்ளே கனி இருக்கிறது.
பேசு,
மற்றவர்கள் ரசிக்க, பேசு, மற்றவர்கள் சுகமடியட்டுக்க. இல்லாவிட்டால் பேசாமல் இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சில காரியங்கள் விளங்காவிட்டால் நாம் பேசாமல் இருப்பது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நல்லது. மற்றவர்கள் அது அதை விடுங்க. நமக்கு விளங்கு, பேசாமல் நடந்து கொள், பேசாமல் போ, அது ஏதோ கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டுக்கம்.
ஏன்? அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை உடைக்க கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை கெடுத்து விடக்கூடாது.
முடியமான அளவுக்கு அமர்ந்திரு, முடியமான அளவுக்கு காத்திரு, முடியமான அளவுக்கு ஒதுங்கிக்கொள். தொடர்ந்து வாசிங்க.
தண்ணீர் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள்.
அது மாதந்தோறும் கொடுக்கும்,
ஆனால் கனி கொடுக்கிறது தப்பாம கொடுக்கும், தப்பவே தப்பாது. ஆவிக்குரிய கனிகள், நான் அடிப்படையாக பேசுவது ஜீவநதியை குறித்து, கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து. அதற்கு மிகவும் முக்கியமானது கனிகள் என்றதை நாம் சிந்தனைக்குள்ளே கொண்டு,
ஆனால் ஜீவநதி அது நம்மிடத்தில் இருக்கிற பொழுது தப்பாமல் கனி கொடுப்போம், தப்பாமல், டெய்லி, நேரத்துக்கு, சரியாக,
சரியாக. நான் கடந்த நாட்களிலே என் உள்ளத்திலே கற்றுக்கொண்டனா பெற்றுக்கொண்டனா எனக்கு தெரியாது. ஒன்று சொல்லவா, எது எப்படி இருந்தாலும் கத்திருக்கென்று செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அதை திருடிக்கொள்ளக் கூடாது. நான் இந்த காலத்தில் தான் நமக்கும் கத்தர் சிலதை கற்றுத்தருகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. வழங்குறதா, எனக்கு என்னை குறித்து நன்கு தெரியும், அதனால் பேசுகிறேன்.
எது எப்படியாக இருந்தாலும் தேவன் கத்தர் தேவராட்சியம், அதை நாம் செய்ய வேண்டும்.
காரணங்கள் ஆயிரம் இருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு வராத விட்டு கேளுங்க, கொரோனா தான் சொல்லுவார்கள். இன்னைக்கு வராதவர்கள் இன்றைக்கு யாரும் ஆராதனைக்கு வரவில்லை. அவன் அவன் தாமா இருக்கிறான், 365 நாளும் ஒரு ஆராதனை கிடையாதான்னு சொல்லி.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாதந்தோறும் கொடுங்க. எப்பொழுது மாதந்தோறும் கொடுக்க முடியும்? எப்படி தப்பாமல் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிற அந்த நதி என்னுடைய வாழ்விலே நிறைந்திருக்கிற பொழுது மாற்றுறது.
நான் கடந்த முறை பேசினேன், எனக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் சரியில்லாதவன் என்று சொல்வதற்கு ஒரு நிமிடங்கள் ஒரு செகண்டுகள் போதும். ஆனால் ஒரு மனிதன் அவன் நல்லவன் என்ற அவனுடைய கண்களை காத்துக் கொள்வது என்பது லேசான காரியம் கிடையாது, லேசான காரியமே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் சரியில்லை என்பதற்கு ஒரு செகண்ட் தான்.
ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து, ஆவிக்குரிய கனிகளை பெற்று, ஆவிக்குரியவனாக வாழ்ந்து கொண்டு இருந்து தப்பாமல் நாம் கனி கொடுக்க வேண்டும்.
தவறிவிடவே கூடாதப்பா, தவறிவிடவே கூடாது. நம்முடைய வாழ்வில் அநேக தவறுகள் கர்த்தர் அறிவார். ஆனாலும் அந்த நதி, பேரின்ப நதி, ஜீவ நதி என் வாழ்வை இந்த நாட்களிலே நிரப்புவதாக, நிரப்புவதாக
ஜபிக்கிறனே. ஆவியானுடத்தில் கேள், என்னை நிரப்பும். வேதம் வாசிக்கிறனே, தேவ ஆவியானுடத்தில் கேள், என்னை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும்.
வேதத்தில் செய்தி வேறையாக இருக்கிறது, அதுக்கு நான் போக மாட்டேன் இன்றைக்கு. ஏனெனில் அவர் எல்லாவற்றை குறித்தும் போதிக்கிறவர்.
வேதம் வாசித்து விட்டு ஆவியானவரை விட்டு விட்டால் யார் போதிப்பது? யார் கற்றுத்தருவது? யார் சொல்லி தருவது? பிரியமானவர்கள் ஒன்று சொல்லவா, நாம் நினைப்பது எல்லாம் சத்தியமாக மாற முடியாது. நாம் நினைப்பது எல்லாம் தேவனுக்கு முன்பு சரியாகவும் மாறிவிட முடியாது.
ஒரு இடத்துல சொல்லி, நம்முடைய கோபங்கள் அவருடைய நீதியை சரி கட்டாது, செய்யாது.
நாம் நினைக்கலாம் இது சரி, ஓ இது பிள, இது எப்படித்தான், ஆனால் அவைகள் எல்லாம் அப்படித்தான் என்று சொல்லி
நமக்கு தெரியாதேப்பா.
ஒன்றே ஒன்று,
நாம் ஆவிக்குரிய கனி நிறைந்தவர்களாக இருந்தால் அதுவே தேவ சமூகத்திலே சேர்க்கப்படுகிறவை. வேற எதுக்கும் அல்ல, வேற எதுக்கும் அல்ல.
தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும்
புதுக்கனிகளை, நல்லா இருக்கு இல்லையா வாசிக்க, புதுக்கனிகள்,
புதுசு புதுசா கனி, எதிர்பார்க்காத சுபாவங்கள். பிரதர் நீங்களா, சிஸ்டர் நீங்களா, எதிர்பார்க்காத புதிய 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 சுபாவங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நன்மையை உண்டு பண்ணுகிறதா? தேவ ஆவியானவர் மகிமைப்படுத்தக்கனவையா? உங்குட்டியா, நீங்களா, நீங்களா, உங்குட்டு தலை உண்டு, பரவாயில்லை.
கதைக்கு கதை, பேச்சுக்கு பேச்சு, செயலுக்கு செயல். ஆனால் ஆவிக்குரியவர்கள், பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பானவர்களே,
புதிய கனிகளை கொடுங்கள், புதிது புதிதாய் கொடுங்கள், கூட கொடுங்கள்.
இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன, நாம அன்பு செய்கிறோம், ஓகே, அவ்வளவுதான். இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் மகிழத்தக்கன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அநேகர் நாம அனுதினமும் தேவாவியினாலே நிறைவதற்கு விரும்புவது உண்டு, ஆனால் அதுக்கு உரிய விதத்திலே கனிகளை கொடுக்க முடியல. ஏன் உங்களுக்கு தெரியுமா, அநேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும்.
என்னை நிறையும், ஆனால் நான் ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும். நான் உம்மை போல மாற வேண்டும். நான் உன்னுடைய சாயலாய் மாற வேண்டும். இயேசுவை போல நான் மாற வேண்டும்.
எனக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த இலங்கைக்கு கொடுங்கன்றது 4 தடவை அறிவிக்கிறது, எனக்கு பிடிக்கவே இல்லை. இலங்கை ஜனங்கள் எனக்கு தெரியல எங்க சொன்னேன்னு சொல்லி, இன்றைக்கு காலம் ஊப்பட்டாலே சொன்னேன், இந்த காலம் சீக்கிரத்தில் போய்விடும். உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம் இது ஒன்றுதான். ஒன்றும் நடக்க போறதே கிடையாது, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இந்த காலங்கள் கடந்து விடும், கடகடந்து இந்த வருஷத்தின் முடிவிலே நீ திரும்பி பார்த்தால் காலம் வேறையாக இருக்கும். வச்சென்ன வச்சிருக்காம இருந்தேன், எடுத்தென்ன எடுக்காம விட்டேன். கர்த்தர் நம்மளை இந்த தேசத்தில் போஷிக்கிறார் என்பதை நினைத்து இலங்கை தேசத்திலே ஜனங்களை நினைங்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. நாம் யாரையும் வற்புறுத்த முடியாது, நாம் யாரையும் பிடித்து நெரிக்க முடியாது. ஆனால் இலங்கையிலே உங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருப்பார். அதை குறித்து பேசல. நான் கடந்த முறை கொரோனாவின் காலத்திலே எப்படிப்பட்ட பிரசங்கம் ஒன்று செய்தேன், அதை திருப்பி செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அது அல்ல, தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டதாக இருக்க முடியாது. திரும்ப திரும்ப இதுக்குன்னு ஒரு செய்தியா யாருக்கு கொடுக்கிறோம்? வசனங்களை கடகடந்து வாசிப்போம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவ்வளவுதான். ஏசு வந்திருந்தா மாத்திரம் அள்ளி கொடுத்து கொட்டுங்க. ஏசு அசாதாரணமாக இதில் கதிரப்பட்டு இருத்தி விடுறோம், கொடுத்து கொட்டுங்க ஏசுவுக்கு. நான் நம்புறேன் எல்லாரும் பேங்க் கார்டெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிருவீங்க. இந்த ஆறு மாண்டு வரே நீ தானே தந்தது எடுத்துக்கொண்டு முடிச்சது. நான் கொடுப்பதை குறித்து பேசுவது என்னுடைய சிந்தனையே இல்லை. நான் உள்ளத்தில் வந்தபடி நான் சொல்லுகிறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கனிகள் புஷ்பிக்கும், அவைகள் இலைகள் ஆசீர்வாதமாக இருக்குமாம். ஹல்லேலூயா. கடைசி பதிய வாசிங்க, வாசிங்க, சீக்கிரம் நான் முடிச்சிடறேன்.
அவைகளின் கனிகள் புஷ்பிக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள்.
இந்த கனிகள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? ஆவிக்குரிய கனி எதற்கு? மற்றவர்கள் புஷ்பிக்க வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும், உங்களால் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் ஆவியின் கனி, இதுதான் ஆவியின் கனி. எப்படியே இருந்தா இதுக்குள்ள போயிருவோம் இல்லையா? பார்த்த சிந்தித்த வார்த்தைகளை உள்ளத்துல வச்சிருங்க. இன்னும் ஒரு 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 வசனத்தை நான் வாசித்து சீக்கிரத்தில் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 49 அதிகாரத்தில், ஆதியாகமம் 49 அதிகாரம், ஆதியாகமம் 49:22 வசனத்தை வாசிப்போம்.
யோசேப்பு கனிதரின் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
அடுத்த வாசிங்க, 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புஜங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவரை உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22 வசனம் மிக முக்கியமானது, கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நாளை செய்திகளுக்கு முன்பதாக யோசேப்பினுடைய மன்னிப்பை குறித்து பேசினேன். அந்த அதை கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்க. யோசேப்புக்குள்ள இருந்தவைகளை, யோசேப்பின் வாழ்வில் இருந்தவைகளை, ஆவிக்குரிய கனியை இந்த பக்கத்தில் எழுதிவிட்டு யோசேப்புக்குள்ள இருந்த சுபாவங்களை எடுத்து சேருங்க. யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான்? யோசேப்பு இயேசுவுக்கு ஆண்டவருக்கு சாயலாக வைத்து பாருங்க. யோசேப்பும் என்னுடைய வாழ்வையும் வைத்து பாருங்கள். எனக்கு இதுல பிடித்த ஒரு பகுதி, அவன் படர்ந்திருந்தான். படருகிறது தெரியுமா? இலங்கை தேசத்திலே கொடிகள் படர்ந்திருக்க விளங்குறதா? சில மரங்கள் படர்ந்திருக்க, அதாவது இப்படி வைத்து விட்டாலே வீடு முழுவதையும் இப்படி பரப்பிவிடும், பிடித்துவிடும், செழிப்பு செழித்துவிடும். யோசேப்பு எப்படி இருந்தான்? அவன் கனிதரும் திராட்சை செடி, படருகிறவன். யோசேப்புடைய வாழ்வை குறித்து நான் அந்த நாளில் பார்த்தான். என்ன, அவன் அன்பு நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? கடைசி காலத்தில் தன் சகோதரர்கள் அவனிடத்தில் உதவிக்கு வந்திருந்த பொழுது அவர்களை அணைத்துக் கொண்டே அவர்களை ஆசீர்வதித்த ஒரு மனிதன் என்பதை நாம் பார்க்கலாம். இது அன்பின் அடிப்படையிலே உருவாகிறது உண்டு. தன் சகோதரரை கண்ட பொழுது அவன் அழுதான் என்று சொல்லினான். ஆனா சுத்த அநியாயம் செய்தவர்கள், பட அநியாயம் செய்த மனிதர்கள். அவன் அப்படி வாழ்ந்தபடியினால் தான் ஆதியாகமத்தின் கடைசி பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோசேப்பு அவன் கனிதரும் சடி. எங்க நீங்க பார்த்தாலும் யோசேப்பு பிசகல்ல. ஏன் யோசேப்பு வரலாற்றில் எழுதப்பட்ட பொழுது என்ன எழுதப்படுகிறது தெரியுமா? ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தார். எப்ப தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவன் தலையை குனிந்து கொண்டு போகிற பொழுது, ஒவ்வொரு சோதனைகளையும் அவன் தலையை குனிந்து கொண்டு போகிற பொழுது, ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அவன் தலையை குனிந்து கொண்டு போகிற பொழுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். தேவன் யோசேப்போடு இருந்தார், அவரோடு இருந்தார். கடைசியில சாட்சி எப்படி மகிமையான சாட்சி! அவன் சொட்டி அவன் பொட்டறுகிற ஒரு மனுஷன், கனி பூத்து கிழங்குகிற ஒரு மனுஷன். இன்றைக்கு நாம் உங்களை பார்த்து, இந்த பிரதர், இந்த சிஸ்டர், ஓ கனிதருகிறவர்களே, ஆவிக்குரிய மனிதர்கள், கர்த்தருக்கு வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு எழும்புகிறவர்கள், கர்த்தருக்கு இரவு பகலாய் ஓடுகிறவர்கள். இத்தனை வருஷம் நாம் வாழுகிறோம். இத்தனை இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. யோசேப்பு
கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி.
எங்க எங்க இருக்கிற? நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி. அவனுடைய நாட்டம், அவன் நின்ற இடம், அவன் நாட்டப்பட்டிருந்த இடம் எங்க? நீரூற்று, ஜீவநதி, பேரின்ப நதி, பரிசுத்த நதி, வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து ஓடுகிற நதி. அங்கே நாட்டப்பட்டவர்கள் எது நடந்தாலும் வாய்களை திறந்து முறுமுறுத்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள். அங்கே நாட்டப்பட்டவர்கள் அது இது என்று சொல்லி ஆயிரம் காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டார்கள். கர்த்தர் எப்ப எதை செய்யணுமோ அது என் வாழ்விலே செய்வார். இதைத்தான் யோசேப்பு செய்தான். யோசேப்பு நடந்த எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உழுப்பினார், உயர்த்தினார், உன்னதத்தில் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? யோசேப்பு ஒன்றுமே பேச, விற்கப்பட்டான். ஒரு பொருளாக அவன் விற்கப்பட்டான். நாமும் தேவ பிள்ளைகள், அதே தேவனுக்கு பிள்ளைகள். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவருடைய நிலைத்திருதல் எப்படி இருக்கிறது? தேவ ராஜ்யம் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நாம் எப்பொழுதும் முக்கியம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே கனி உள்ளவர்களாய் வளர்த்துங்க. உங்கள் பிள்ளைகளை ஆவியானவர்களுக்குள்ளே நடத்துங்க. அதுதான் அவர்களை கடைசி காலத்தில் நடத்தும். உங்க காலங்கள் முடிந்துவிடும், உங்க நாட்கள் ஓடிவிடும், உங்க நாட்கள் கடந்துவிடும். ஆனால் உங்கள் பிள்ளைகள் வாழுவது இன்றைக்கு நீங்கள் அவர்களை வளர்க்கிற வளர்ப்பிலே, கர்த்தருக்குள்ளே அவர்களை நாட்டுகிற நாட்டத்திலே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் முன்மாதிரி, உங்கள் நடத்தைகள், உங்கள் செயல்பாடுகளே உங்கள் பிள்ளைகளை நடத்தும். கடந்த நாட்களில் ஒரு செய்தியை கேட்டேன். உதாரணமாக சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது தப்பான வார்த்தை, அது எப்படி பேசுவா என்று சொல்லி பெரியவர்கள் கண்டிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் கேட்கிறது என்னவெனில், இந்த கெட்ட வார்த்தைகளை எங்கே கேட்டார்கள்? சிந்திக்க முடியுமானால் சிந்தியுங்கள். உன் பிள்ளைக்கு இது கெட்ட வார்த்தை என்று தெரியாது. சிறு பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். தெரியாது. அப்ப எங்கோ இடத்தில் அவன் கேட்டிருக்கணும், கேட்டதை அவன் பேச வேண்டும். இப்ப கேள்வி என்ன, இவர்கள் இதை பேசுவதற்கு எங்கே பிடித்தார்கள் சொல்லுங்க. பிரியமான தேவன் பிள்ளைகளே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம், பிள்ளை அப்படி பழப்படி, பிள்ளை சரியில்லை, அது செய்கிறான், இதை செய்கிறான். எங்க இருந்து வந்தது? யார் கற்றுக் கொடுத்தது? கனி நிறைந்த வாழ்வுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க. எடுத்து வச்சு வாசிங்க. தேவ ஆவியானவரை குறித்த அறிவை அவர்களுக்கு போதியுங்க. கர்த்தருடைய ஆவி நீ இல்லாத நாட்களில் தேவ ஆவியானவர்களை நடத்த வேண்டும். அவன் முதிர்ந்து நிற்க வேண்டும். யோசிப்பை போல நிமிர்ந்து சமுதாயத்திலும் சபையிலும் சாட்சியுள்ளவனாக இருக்க வேண்டும். சாபு வேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ளவனாய் வளர்ந்தான். எப்படி உருவானது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோசிப்பு கனிதரும் செடி, திராட்சை செடி, அவன் படருகிறவன், அவன் நீரூட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறவன். இன்னைக்கு என்னுடைய பார்வையிலேயே, என்னுடைய அறிவிலேயே, என்னுடைய சிந்தனையிலே நாம் இடைக்கிட நீருத்தண்டையிலே நாட்டப்பட்டவர்கள். இடைக்கிட காய்ந்து விடுவோம். இல்லாத பொல்லாத கனிகள் எல்லாம் வருகிறது, காய்ந்து விடுவோம், காய்ந்து விடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய இந்த நாள் நோக்கம் என்னவெனில், நீங்கள் ஜீவ நீரு தண்டையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஜீவ நதியிலே மூழ்க வேண்டும். ஹலலோயா, நாம ஜெபம் பண்ணுவோமா? ஹலலோயா, கடந்து வாங்க. ஹலலோயா, ஹலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்னுடைய செய்தி என்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. இது நான் போன முறை கொடுத்த மிகுந்த, அதாவது கடைசி பகுதியாக இருக்கிறது. ஆகையினாலே ஆவிக்குரிய கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எது? ஆவிக்குரிய கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லி. ஹலலோயா, நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் வேண்டிய வல்லமை, புதிய ஒரு பலன், அண்டவரே புதிய ஒரு அக்கினி, புதிய ஒரு அபிஷேகம், ஆவிக்குரிய கனிகளை வாழ்ந்து செழிக்க, ஆவிக்குரிய கனிகள் அவருடைய வாழ்விலே செழித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய், யோசேப்பை போல பட்டறுகிறவர்களாய் ஆண்டவரே வாழ கர்த்தருடைய ஆவியாருடைய ஜீவநதி, பேரின்ப நதி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்ந்து செல்லுவதாக. சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், சபையை ஒப்படைக்கிறோம். இந்த தோட்டம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியாருடைய ஜீவநதி பாய்ந்து செல்லுவதாக. இன்று வராத பிள்ளைகளை கருத்தில் ஒப்படைக்கிறோம், அவர்களும் செழிப்பார்களாக, ஆவியின் கனி அவர்களுக்குள்ள உண்டாவதாக, ஆவியின் கனி அவர்களுக்குள்ள படருவதாக. கர்த்தருக்கு, இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு அவரே செயல்பட செழிக்க பலன் கொடுக்க கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, நிறைவு உண்டாவதாக. ஆவியின் நிறைவு, ஜீவ நதியின் நிறைவு, பேரின்ப நதியின் நிறைவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே உண்டாவதாக. சோர்வுகள் அகலுவதாக, பலவீனங்கள் அகலுவதாக, பலவீனங்கள் அகலுவதாக. புதியோர் புதியோர் எண்ணெய், புதியோர் அபிஷேகம் குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவிக்குள்ளே நடத்தவும், ஆண்டவரே ஜீவ கனிகளை கொடுக்கவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே ஜீவ நதியும் ஆவியின் கனியும் நம் வாழ்விலே நிறைந்திருந்தால், அதை போல் ஒரு சுகமுள்ள வாழ்வு, அதை போல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, அதை போல் ஒரு சமாதானமான வாழ்வு, அதை போல் ஒரு சந்தோஷமான வாழ்வு, அதை போல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எங்கேயும் கிடையாதப்பா. எங்களை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க, சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம், நடத்துங்கப்பா. நசரேயா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா?